ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திருச்சி தம்பலம். நித்தலும் எம்பெருமானுடைய திருத்தலம் ஒன்றை தரிசிக்கும் நாம் இன்றைய தினம் சோழ நாட்டின் காவிரி தென்கரை திருத்தலங்களுள் 122வதாக வைத்து எண்ணப்படக்கூடிய திரு கைச்சினம் என்ற தலத்தை தரிசிக்க இருக்கிறோம். கைச்சினம் என்பது கச்சினம் என்றும் தற்காலத்தில் கச்சனம் என்றும் வழங்கப்படுவதாயிற்று. இத்தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் பேருந்து சாலையில் இருக்கிறது. திருவாரூருக்கு தெற்கில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்துறை பூண்டிக்கு வடக்கில் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் உள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து மூலம் எளிதாக இங்கு வர முடியும். புகைவண்டியில் வருவோர் அம்மனூர் என்ற நிலையத்தில் இறங்கி கிழக்கில் 3 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். இத்தலத்திற்கு தலவட்சம் கோங்கிலவு மரம் ஆதலால் கோங்கு வனம் என்ற பெயரும் கர்ணிகார வனம் என்ற பெயரும் உண்டு. இத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய 3 நாளும் பெருமை பெற்ற சிறப்புடையது. தேவேந்திரன், அகத்தியர், திருடபிந்து முனிவர், விதூமன், மித்ரஜகன் ஆகியோர் இப்பெருமானை வழிபட்டு பேர் பெற்றுள்ளார்கள். தேவேந்திரன் வழிபட்ட பல சிறப்படி திருத்தலங்களுள் ஆலவா என்று அழைக்கக்கூடிய மதுரை என்பதி நினைவுக்கு வரும். அங்கு ஆலவாய் பெருமான் புரிந்த 64 திருவிளையாடல்களுள் முதல் திருவிளையாடல் தேவேந்திரனுக்கு வந்த பழியை நீக்கிய திருவிளையாடல். தேவேந்திரன் பழிதீர்த்த படலமாக முதல் திருவிளையாடலாக அது கருதப்படும். அதேபோல வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அண்மையில் உள்ள திருக்கண்ணார் கோவில் என்ற திருத்தலமும் தேவேந்திரனால் வழிபடப்பற்ற சிறப்புடையது. அதேபோல் இந்த தலமும் தேவேந்திரனால் வழிபடக்கூடிய பெருமையுடையது. இங்கு கௌதம முனிவருடைய சாபம் விலக வேண்டி சிவருமானை மணலினால் லிங்கம் செய்து பூசித்து அதனை எடுக்க முயன்ற போது இந்திரனுடைய கைச்சின்னம் அந்த லிங்கத்தில் பதிந்த காரணத்தினால் இறைவன் கைச்சின்னநாதர் என்று பெயர் பெற்றார். ஆகவே இந்த தலமும் கைச்சின்னம் என பெற்றது. இந்திரனால் வழிபடப்பட்ட மூலவரும் ஐராவத யானையின் கொம்பினால் செய்த வளையலை அணிந்த வெள்வளை நாயகி அம்பிகையும் இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ளார்கள். தேவேந்திரனுக்கு தியாகராஜ பெருமானாக இறைவன் காட்சி கொடுத்ததால் தியாகேசிய பெருமானுடைய சன்னதி விசேஷமானது. இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால் வெட்டப்பட்ட வஜ்ர தீர்த்தமும் இந்திர தீர்த்தமும் அகஸ்திய முனிவருடைய கமண்டல தீர்த்தத்தினால் ஆக்கப்பெற்ற தீர்த்தமும் இத்தலத்தில் உள்ளன. இது யானையேறாத மாடக்கோயில். விஞ்ஞானசம்பந்தருடைய திருப்பதிகம் ஒன்றும் திருநாவுக்க சுவாமிகள் அருளிய க்ஷேத்திர கோயில் திருத்தாண்டக பாடல் ஒன்றில் வைப்புத்தலமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. திரு கைச்சினத்திற்கு கிழக்கில் திருக்கோளிலி என்ற திருக்கோளையும் எட்டுக்குடி முருகனுடைய தலமும் திரு வலிவலம் ஹிருதயகமலநாதனுடைய திருக்கோயிலும் அமைந்துள்ளன. மேற்கில் திரு நெல்லிக்காவும் திரு தெங்கூரும் திரு கொள்ளிக்காடும் அமைந்துள்ளன. வடக்கில் திருக்காராயில் என்ற சப்தவிடங்கள் தலங்களில் ஒன்றான திருத்தலமும் அமைந்துள்ளது. கோச்செங்கு சோழ நாயனார் கட்டிய மாடக்கோயில்களில் ஒன்று இது. கிழக்கு நோக்கிய சன்னதி 3 நிலை ராஜகோபுரம் இதற்கு அணி செய்கிறது. உள்பிரகாரத்தின் மேற்கில் விநாயகர், விதூமலிங்கம், சுப்பிரமணியர், அம்மன் ஆகியோருடைய சன்னதிகளும் கிழக்கில் நடராஜ மண்டபமும் உள்ளன. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி தரிசிக்க வேண்டிய ஒரு மூர்த்தமாகும். அதேபோல் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தமும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு மூர்த்தம். அம்பிகையினுடைய கோயிலுக்கு அருகில் தலவிருஷமாகிய கோங்கிலவம் இருக்கிறது. கோவரவாயிலுக்கு நேர் எதிரில் நந்திதேவர் காட்சியளிக்கின்றார். வடக்கில் இந்திர தீர்த்தமும் தெற்கில் வஜ்ர தீர்த்தமும் உள்ளன. இறைவனுடைய திருப்பெயர் கைச்சினநாதர், கரச்சின்னேஸ்வரர் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. தலபுராணத்தின்படி இறைவனுடைய திருமுடியில் இந்திரனுடைய கைவிரல்கள் அடையாளம் இருப்பதாக கூறப்படுகிறது. அம்பிகை சேத வலைநாயகி, வல்வலைநாயகி என்று வழங்கப்படுகின்றாள். இறைவனுடைய பிரியாவிடையாகிய இந்த அம்பிகை வெள்வளையை அணிந்து காட்சியளிக்கின்றாளாம். தேவேந்திரன் ஐராவத்தினுடைய தந்தத்தினால் செய்த வெள்வளையை இந்த அம்பிகைக்கு அணிவித்து வழிபட்டதால் இப்பெயர் வந்தது. விஞ்ஞான சம்பந்தரும் இந்த திருத்தலத்து தேவாரத்தில் வெள்வளை ஓர் கூறு உடையான் என்று இந்த அம்பிகையினுடைய பெயரை அமைத்து பாடியுள்ளார். கல்வெட்டுக்களில் பெருமானுக்கு கோங்குவனேஸ்வர சுவாமி, திருக்கைச்சின்னம் உடைய நாயனார், கரச்சின்னேஸ்வரர் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. தேவேந்திரன் கௌதம முனிவருடைய மனைவி அகல்கையை இடத்தில் சென்றபோது அந்த வஞ்சகச் செயலை அறிந்த கௌதம முனிவர் இந்திரனுடைய உடல் முழுவதும் 1000 யோனிகளாக ஆகும்படி சபித்தார். அதற்கு வெட்கப்பட்ட தேவேந்திரன் யாரும் காணாதபடி ஒளிந்து வாழ்ந்திருந்தான். தேவர்கள் இந்திரனை காணாமல் துயருற்றார்கள். பின்னர் தேவேந்திரன் திருவாரூரை அடைந்து தவம் செய்தான். கோங்குவரம் சென்று தம்மை வழிபட்டால் குறை தீரும் என்று பெருமான் அருளினார். அதன்படி அவன் இந்த தலத்தை அடைந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் தீர்த்தம் உண்டாக்கி நீராடி மணலால் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டான். வைகாசி விசாக நாளன்று பூஜை முடிந்த பிறகு மணல் லிங்கத்தை தீர்த்தத்தில் சேர்ப்பிப்பதற்காக எண்ணி தனது கைகளால் பற்றி எடுத்தபோது லிங்கம் பூமியில் பற்றிக் கொண்டது. இந்திரனுடைய கைவரல்கள் அச்சிவலிங்கத்தில் பதிந்துவிட்டன. இறைவன் அப்பொழுது அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுடைய குறைகளை போக்கி அந்த யோனிகளை கண்களாக மாறும்படியாக செய்து அருளினார். ஆகவே 1000 கண்கள் உடையவன் என்ற பெயரை பெற்றவன் ஆகிவிட்டான் தேவேந்திரன். விகாசி விசாகத்தன்று விழா எடுத்தான். அந்நாளன்று இறைவனை வழிபடுவோருக்கு வேண்டும் வரங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். அது முதல் ஆண்டுதோறும் வைகாசி விசாக விழா இந்த தலத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது. இமவான் மகளாக தோன்றி வளர்ந்த பார்வதியை திருமணம் சென்று செய்து கொண்டிருக்கும் காலத்தில் சிவபெருமான் அத்திருமணத்தை காண வந்த தேவர்கள் முனிவர்கள் ஆகியோருக்கு அருள் செய்யும் பொழுது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. அதை சமன் செய்ய வேண்டுவதற்காக அகத்திய முனிவரை அழைத்து திருமண கோலத்தை தாம் வேதாரண்யத்தில் அவருக்கு காட்டுவதாக கூறி பொதிகைமலைக்கு செல்லுமாறு பணித்தார். அகத்தியர் தென்திசையை நோக்கி வரும்பொழுது விந்தியமலையை வந்து அடைந்தார். தன்னை வஞ்சகமாக கொல்ல வந்த வில்வளன் வாதாபி ஆகிய அசுரர்களை கொன்றார். அதனால் வந்த பழி அவரை சூழ்ந்தது. அகத்திய முனிவர் அதனை போக்கிக் கொள்ள வேண்டி கோங்குவனமாகிய இந்த கைச்சின்னத்தை அடைந்து தன் கமண்டல நீரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதில் நீராடி இறைவனை வழிபட்டார். அதனால் கொலைப்பாவம் அவரை நீங்கியது. பின்னர் திருமறைக்காட்டுக்கு சென்று இறைவனுடைய மணவாள குலத்தை கண்டு மகிழ்ந்து புதியமலைக்கு சென்றார். அகத்தியர் இத்தலத்தில் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கம் அகத்திய லிங்கம் என்ற பெயரோடு அமைந்துள்ளது. அஷ்ட வசுக்குளில் ஒருவனாகிய விதூமன் என்பவன் பிரம்மனுடைய சபையில் நடனமாடிய அடம்புசி என்பவளை விரும்பியதால் பிரம்மா இவ்விருவரையும் பூலோகம் சென்று வாழும்படியாக பணித்தார். விதூமன் கௌசாம்பி நகர் மன்னன் சதானீகனுக்கு சகசிரானீகன் என்ற பெயரோடு பிறந்தான். அலம்புசை அயோத்தி மன்னன் கிருதவர்மனின் மகளாக மிருகாவதி என்ற பெயரோடு பிறந்து வந்தாள். இருவரும் மனம் செய்து கொண்டு வாழ்ந்தபொழுது கருடன் ஒன்று மிருகாவதியை தூக்கிக் கொண்டு உதயகிரியில் சென்று சேர்த்தது. ஜமதகிரிமுருடைய மகன் அவளை மீட்டு தந்தையினுடைய ஆசிரமத்தில் சேர்த்தான். மிருகாவதி அங்கு உதயணனை பெற்றாள். உதயணன் வளர்ந்து நாககன்னிகையை மணந்து அவள் மூலம் வாடாமாலையையும் கோடபதி என்ற யாழையும் பெற்றான். தன் மனைவி மகன் ஆகியோரை பல நாள் பிரிந்து துயரமுற்ற சகசிரானியன் தன் மனைவியினுடைய இருப்பிடத்தை அடைந்து அவளையும் மகனையும் தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து வந்து உதயணனுக்கு முடிசூட்டிவிட்டு தன் மனைவியோடு கோங்குவனம் வந்து பெருமானை வழிபட்டான். பிறகு அவர்களுடைய சுய உருவங்கள் மீண்டும் பெறப்பெற்றன. ஆக தெய்வீக உடலை பெற்ற அவர்கள் இருவரும் மீண்டும் பிரம்மலோகம் சென்று அடைந்தார்கள். விதூமன் பூஷித்த லிங்கம் அவனுடைய பெயரால் விதூமலிங்கம் என்று இத்தலத்தில் விளங்குகின்றது. மித்ரஜெகன் என்ற அந்தனன் சக்கியமலை சாரலில் வாழ்ந்து வந்தான். அவனுடைய 3 புதல்வர்கள் இருவர் வறுமையினால் தன்னுடைய பெற்றோர்களை தொடர்ந்து மாண்டுவிட்டார்கள். 3வது மகன் ஈஸ்வர முனிவர் என்ற பெயரோடு ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இந்த தலத்தில் வாழ்ந்து வந்தான். விஷ்ணு சர்மா விகர்ணன் என்பவர் மீது பேய் பற்றியதால் அந்த பேய் உருவம் நீங்க வேண்டி அவ்விருவரும் இங்கு வந்தபொழுது இந்திரதேசத்தினுடைய திவலைகளை கொண்டு அப்பேய் உருவத்தை நீக்கி பழைய வடிவத்தை அவர்களுக்கு நல்கினார் இந்த முனிவர். அவர்களும் கைச்சிந்தநாதரையும் முனிவரையும் வணங்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடம் சென்றார்கள் என்று தலபுராணம் சொல்கிறது. இங்குள்ள பழமையான ஆலயத்தில் 11 கல்வெட்டுகள் உள்ளன. சோழ பாண்டிய விஜய நகர மன்னர்களுடைய கல்வெட்டுகள், அந்த அரசர்கள் இந்த தலத்திற்கு செய்த தொண்டுகளையும் நிபந்தனைகளையும் விவரமாக எடுத்துரைக்கின்றது. இந்த தலத்திற்கு ஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் எழுதியிருக்கின்றார். அத்திருப்பதிகம் சிகாமரம் என்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. இதில் பெருமான் நஞ்சை உண்டு உலகை காப்பாற்றிய பொழுது நீலகண்டனாக விளங்கியதை பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார். மையுளா மணிமிடற்றான் என்றும், விடம் மல்கு கண்டத்தான் என்றும், அமரர் கூடி கடைந்த படு கடல் நஞ்சு உண்டபிரான் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமான் தேவர்கள் வேண்ட விஷத்தை அருந்தினான் என்பதை, சாய்ந்து அமரர் வேண்ட தடம் கடல் நஞ்சு உண்டு அனங்கை காய்ந்த பிரான், அதாவது நஞ்சுண்ட பிரானாகவும் விளங்குகின்றான். அதே நேரத்தில் அனங்கு என்பது அனங்கன் என்பவன் மன்மதன், மன்மதனை காய்ந்தபடியால் காமநாசனாக பெருமான் விளங்குவதையும் சம்பந்தருக்கு குறிப்பிடுகின்றார். இந்த பதிகத்தில் கண்ணுதல் பெருமானாகிய கைச்சின்ன பெருமானை பன்னிசையால் ஏற்றி பரவல்லார்கள் விண்ணவர்களாக ஆகி வீண் உலகத்தை ஆழ்வார்கள் என்று திருக்கடை காப்பு அருள் செய்திருக்கின்றார் ஞான சம்பந்த பெருமான். தையல் ஓர் கூருடைய தன்மதி சேர் செஞ்சடைய மையுலாபடி நிடற்ற மறைவிளங்கு பாடலான் நெய்யுலாமூவிலை வேந்தி நெய்யுலாமூவிலை வேல் ஏந்தி நீ வந்து ஒளி சேர் கையுடைய மேவி உரை கோயில் கை சின்னமே கை சின்னமே விடமல்கு கண்டத்தான் வெள்வளை ஓர் கூருடையான் படம் மல்கு பாம்பு அறையான் பற்றாதார் புறம் எரித்த நடமல்கும் ஆடலினான் நான்மறை ஓர் பாடலினான் கடமல்கு மாவுரியான் உரை கோயில் கைச்சினமே ஏ திரு கைச்சினம் எனக்கூடிய கச்சனம் என்ற இத்திருப்பதி அனைவரும் சென்று வணங்கி தொல்வினைகள் அனைத்தும் பழிகள் அனைத்தும் நீங்க பெற்றவர்களாக சிவபெருமானுடைய திருவுருளை பெறுவார்களாக. திருச்சிதம்பரம்.